பதினொன்று சித்தர்மார்கள். என் ஆசியுடனும் பாபாஜியின் ஆசியுடனும் எனது குருமார்களுடன் ஆசியுடனும் தொடங்கவிருக்கின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பரை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்ரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் போன வகுப்பில் விட்டதிலிருந்து தொடங்குவோம். நாங்கள் முக்கியமான விஷயங்களை பதி பசு பாசத்துக்குரிய முக்கியமான விஷயங்களை அலசிவிட்டோம் பழைய வகுப்புகளில் சத்சங்கத்தில். இன்று முக்கியமான ஒரு சைவ சித்தாந்த கோட்பாட்டில் இருக்கும் முதலும் பார்த்த விஷயத்தை கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். அதாவது இந்த சைவ சித்தாந்தத்தில் எங்களுக்கு 36 தத்துவங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த 36 தத்துவங்களும் மாயா மலத்திலிருந்து வந்தது. அந்த 36 தத்துவங்களும் அதில் 24 தத்துவம் ஆன்ம தத்துவங்களாகவும் 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்களாகவும் 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்களாகவும் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவற்றை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக இந்த தத்துவங்களில் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயா மலத்தின் மூலமாக இறைவனால் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஆன்மாக்களுக்கு இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மாயா மலத்தில் உலகத்தில் உள்ள பொருட்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மாயா மலத்தில் இந்த மாயா மலத்தை இறைவன் சிருஷ்டித்து எங்களுடைய ஆன்மாக்களுக்கு தந்ததற்குரிய காரணம், இந்த மாயா மலத்தில் தந்தவற்றை பயன்படுத்தி எமது வாழ்க்கையை வாழ்ந்து இந்த தந்தவற்ற பொருட்களை நாங்கள் பாவித்து எங்களுடைய ஆன்மாவை செயல்திறனில் வைத்திருந்து அத்துடன் சேர்ந்து கண்ம வினை என்று சொல்லப்படும் கண்ம மலத்திலிருந்து தரப்பட்ட நல்வினை தீவினைகளையும் வைத்து இந்த பிறப்பில் நாங்கள் செயலாற்றி, அதாவது ஆன்மா செயலாற்றி அந்த வினைகள் எல்லாவற்றையும் முடித்து இந்த மாயா மலத்தினால் இந்த 2 மலங்களிலும் தரப்பட்ட விஷயங்களை வைத்து ஆணவ இருட்டை அதாவது ஆணவத்தால் எங்களுடைய உயிர் கடவுளிடம் இருந்து மறைக்கப்பட்டதை மெது மெதுவாக அகற்றி இறுதியில் நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த தத்துவங்களின் நோக்கம். இந்த 36 தத்துவங்களில் 3 மாயை, அதாவது மாயா தத்துவம் என்று சொன்னேன், 3 மாயைகளும் அதில் கலந்திருக்கின்றது. ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை, மற்றது பிரகிருதி மாயை. சுத்த மாயை என்று சொல்வதன் கருத்து என்னவென்றால், ஆணவம் பீடிக்கப்படாத மாயை சுத்த மாயை, அதாவது ஆணவமலம் இல்லாதது சுத்த மாயை. அசுத்த மாயை என்று சொல்வது ஆணவமலம் கலந்த மாயை. பிரகிருதி மாயை என்று சொல்லுவது ஆணவமலமும் 3 குணங்களும், அதாவது ஆன்மாக்களில் இருக்கும் 3 குணங்களும் கலந்ததொன்றுதான் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை ஆன்மாக்களுக்கு உரிய செயல்களை நடத்துவதற்காக கடவுளினால் கொடுக்கப்பட்டது. இந்த பிரகிருதி மாயை 24 தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றது. அதாவது அந்த 24 தத்துவங்களின் வியாதனில் ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கண்மேந்திரியங்கள், ஐந்து தன் மாத்திரைகள், மற்றது ஐந்து பஞ்சபூதங்கள், அதை விட நாலு நாலு தர ஐந்து 20, அதை விட 4 அந்த கரணங்கள் என்று சொல்லப்படும் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த நான்களையும் சேர்த்து 24 தத்துவங்களாக, ஆன்ம தத்துவமாக பிரகிருதி மாயையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டு மக்களுக்கு, ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் ஒவ்வொன்றாக சிறிது பார்த்தோமாக இருந்தால், இந்த ஞான இந்திரியங்கள் என்று சொல்வது என்னவென்றால், எங்களுடைய ஐந்து முக்கிய பொறிகள் உடலில் அமைந்திருக்கின்றது. கண், காது, மூக்கு, நாக்கு, தொடுகை, உடல். இந்த ஐந்து பொறிகளும் நம்முடைய வாழ்க்கை இயக்கத்திற்கு மிகவும் உதவுகின்றது. இது வெளிப்பொறியாக அமைந்திருக்கின்றது உடலில். இந்த ஐந்து பொறிகளாலும் வரும் விஷயத்தை மனம் என்ற எங்களுடைய உடலில் இருக்கும் அகப்பொறியான அந்த கரணமாக இருக்கும் மனம் பற்றி அதை ஆன்மாவுக்கு அந்த விடயங்களை கொடுக்கின்றது தான் அதனுடைய செயல். அதை பற்றி நாங்கள் மீண்டும் விரிவாக இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இப்போது நாங்கள் திரும்பவும் ஞானேந்திரியங்களுக்கு வந்தோம் என்றால், இந்த ஐந்து பொறிகளை எங்களுடைய உடலில் வெளிப்பொறிகளாக அமைந்து எங்களுடைய நான் என்ற ஆன்மாவுக்கு அந்த செயல்கள் வழியால் என்ன பொறிச்செயல்கள் நடக்குது என்பதை கொடுத்து கொண்டிருக்கின்றது மனம் மூலம். அடுத்ததாக கண்மேந்திரியங்கள். இந்த ஐந்து ஞானேந்திரியங்களையும் நாங்கள் அறி கருவிகள் என்று சொல்லுவோம். அதாவது அறிந்து கொடுக்கும் கருவி ஆன்மாவுக்கு. மற்றது கண்மேந்திரியங்கள் என்று ஐந்து உண்டு. இந்த கண்மேந்திரிய கருவிகளை நாங்கள் செயல் கருவிகள் என்று சொல்லுவோம். செயல் என்பது ஒரு செயலை நடத்துவதற்கு ஆக இருக்கும் கருவிகள். இந்த கருவிகளில் வாய், கை, கால், எருவாய் அண்ட் கருவாய் என்று ஐந்து செயல்கள் இருக்கின்றது. இந்த ஐந்து செயல்களும் நீங்கள் கேள்விப்பட்ட செயல்தான். வாய் பேசுவதற்கும், கைகளால் வேலை செய்வதற்கும், கால்களினால் எங்களுடைய உடலுக்குரிய வேலைகளை செய்வதற்கும், எருவாய் என்பது எங்களுடைய மலம் கழிப்பதற்கும், கருவாய் என்பது எங்களுடைய இனப்பெருக்கத்துக்குமாக இந்த ஐந்து செயல்களும் எங்களுடைய உடலில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் கண் மேத்திரியங்கள் என்று சொல்லுகின்றோம். அதைத் தொடர்ந்து தன் மாத்திரை என்று ஐந்து இயல்புகள் இருக்கின்றது. அந்த தன் மாத்திரைக்குரிய இன்னொரு பெயர் என்று சொன்னால், உங்களுடைய செயல்கள், அதாவது உங்களுடைய பொறிகளால் இயக்கப்படும் செயல்களை தன் மாத்திரை என்று சொல்கின்றோம். இந்த தன்மாத்திரைக்குரிய இன்னொரு விளக்கணம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதன் அளவில் நிற்றல் என்று. அதாவது இந்த தன்மாத்திரைகள் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, தொடுகை, உணர்ச்சி, இதனால் வரும் பொறிகளால் கிடைக்கும் நிலைகளை அல்லது இந்த பொறிகளால் கிடைக்கும் விஷயங்களை எடுப்பது தான் இந்த தன்மாத்திரைகள். அதாவது கண் என்றால் கண்ணுக்குரிய தன்மாத்திரை பார்த்தல், மூக்கென்றால் மூக்குக்குரிய தன்மாத்திரை மணத்தல், அதேபோல் நாக்குக்குரிய தன்மாத்திரை சுவைத்தல், காதுக்குரிய தன்மாத்திரை கேட்டல், உடலுக்குரிய தன்மாத்திரை தொடுதல். இதை ஐந்து தன்மாத்திரைகள் என்று சைவ சித்தாந்தத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இப்போது ஞான இந்திரியங்கள், அதாவது அறிகருவிகள் ஆக இயங்கும் ஞான இந்திரியங்கள் ஐந்து பார்த்தோம். அதேபோல் செயல் கருவிகளாக இயங்கும் அன்று ஐந்து கண்மேந்திரியங்களை பார்த்தோம். அதை விட அடுத்த ஐந்தாக தன் மாத்திரைகளாக அதனளவில் நிற்கும் நிலையில் இயங்கும் ஐந்து ஞானேந்திரியங்களின் செயல் கருவிகளை பார்த்தோம். கடைசியாக நாங்கள் பார்க்கப் போவது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்தினுடைய செயல், எல்லோருக்கும் தெரியும், தாங்குவது எல்லாவற்றையும் தாங்குவது நிலம். நீருக்குரிய சைவ சித்தாந்த செயல்முறை வேர்ட் பதப்படுத்தல். அதே மாதிரி நெருப்புக்கு சுட்டு ஒன்றுபடுத்துதல் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதாவது நெருப்பென்றால் சுடும், காற்றுக்கு பறக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, காற்றாக பறக்கிறது. ஆகாயத்துக்கு இடம் கொடுக்கும் இடம் என்று சொல்லுகின்றது சைவ சித்தாந்தம். அதாவது இது பஞ்சபூதங்களினுடைய செய்கைகள். அப்போ நாங்கள் இந்த 20 செயல்களும், ஞான இந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, இது ஆன்ம தத்துவங்களாக அந்த 24 20 இருக்கின்றது. மிச்ச நான்கும் உங்களுடைய அந்த கரணங்கள் என்று சொல்லுவோம். அதை நீங்கள் சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்ற நான்கும் உங்களுடைய அகக்கருவிகள். அதை நாங்கள் அகக்கருவிகள் என்று சொல்லுவோம். ஸோ இந்த நான்கும் என்னத்துக்கு பயன்படுகின்றது என்பதை நாங்கள் முதல் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதாவது வெளிப்பொறிகளிலிருந்து வரும் இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் இருந்து வரும் விஷயங்களை, 5 பஞ்சபூதங்களிலிருந்து வரும் விஷயங்களை உள்ளெடுத்து நான் என்ற ஆன்மாவுக்கு கொடுப்பது தான் அதனுடைய தொழில். இதுதான் 24 ஆன்ம தத்துவங்கள். சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட ஆன்ம தத்துவங்கள் எங்களுடைய ஆன்மாவுக்கு, எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக ஆணவ மலத்திலிருந்து வெளிவருவதற்கு. இனி அடுத்த தத்துவமாக வித்யா தத்துவம் என்று ஒன்றிருக்கின்றது. அந்த வித்யா தத்துவத்தில் 7 நிலைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, செயலளவில் அந்த அறிவை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் காணும் கிரியா யோகத்திற்கு. அதில் முதலாவதாக காலம் என்று ஒரு பகுதி. அந்த காலம் என்றதின் மீனிங் என்னென்றால் நேரம். கடவுள் எங்களுக்கு தரும் நேரத்தைத்தான் அது கால தத்துவமாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொருதருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நேரத்தை கூடி கடவுள் ஏற்கனவே கணித்து விட்டார். உங்களுடைய நாள் விஷயங்களில் நடக்கும் நேரங்கள் எல்லாம் கடவுளாலே கணிக்கப்பட்ட விஷயம்தான் காலம். அதைத் தொடர்ந்து நியதி என்றொரு தத்துவம் இருக்கின்றது. அந்த நியதி என்றால் என்னென்றால் கடவுள் அவரவற்ற வினைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கொடுத்த நல்வினை தீவினைகளை நியதி என்று சொல்கின்றார்கள். அந்த நியதிக்கு கீழ்த்தான் உங்களுடைய கண்ம வினைகள் பதியப்படுகின்றது கடவுளால். அதைத் தொடர்ந்து கலை என்று ஒரு வித்தையும், கலை என்று சொல்லி ஒரு தத்துவம் ஒன்று இருக்கின்றது. இந்த கலை என்பது என்னென்றால் எங்களுடைய அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அண்டம் என்றால் பிரபஞ்சம், இது கிரியா யோகா தத்துவம். பிண்டம் என்றால் ஆன்மா. அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது, அதேபோல் பிண்டங்களும் பஞ்சபூதங்களால் ஆனது. இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். கிரியா யோக சாதகர்களுக்கு நாங்கள் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயிற்சியை செய்கின்றோம். அதேபோல் இந்த அண்டத்திலும் 3 சக்திகள் இருக்கின்றது, செயல் சக்திகள். அதே நேரம் எங்களுடைய உடலிலும் 3 சக்திகள் இருக்கின்றது. அவை யாவன? கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி. கிரியாசக்தி என்பதன் பொருள் என்ன? செயல்முறை, செயல்படுகின்ற சக்தியை கிரியாசக்தி என்று சொல்லுகின்றோம். ஞானாசக்தியின் பொருள் என்ன? அறிவு. அதாவது அறிவுடன் செயல்படுவதற்குரிய சக்தி தான் ஞானாசக்தி. இச்சாசக்தி என்றால் என்ன? விருப்பு வெறுப்புகளுக்குரிய முறையில் செயல்படும் சக்தி. இந்த 3 சக்திகளும் தான் சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகத்தையே நிர்ணயித்து கொண்டு போகின்றது, ஓ நடத்தி கொண்டு போகின்றது. இந்த 3 சக்திகளுக்கு உள்ளே தான் இந்த உலகமே இயங்குகின்றது. அதை சிவன் இருந்து பார்த்து கொண்டிருக்க உமாதேவியார் என்று சொல்லப்படும் எங்களுடைய சைவ சமயத்து சக்தி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு போகின்றது. அதே சக்தி, அதே இறை இடத்திலிருந்து, அதே பரமாத்மாவிடமிருந்து நாங்கள் வந்தபடியால் எங்களுடைய உடலிலும் அந்த 3 சக்திகளும் இருக்கின்றது. அதாவது கிரியாசக்தி, செயல் சக்தி, ஞானாசக்தி அறிவு சக்தி, இச்சாசக்தி விருப்பு வெறுப்பு சக்தி. அப்போ இந்த 3 சக்திகளையும் எங்களுடன் உயிருடன் எங்களுடைய உயிர் அது இயங்கிக் கொண்டிருப்பதால், எங்களுடைய உயிரை ஆணவ மலம் மறைத்து கொண்டிருப்பதால், இந்த மூன்று சக்திகளும் அடங்கி போய் இருக்கின்றது. வழிவர முடியாது, இறைநிலையை பார்க்க முடியாது இருக்கின்றது. அதற்குரிய காரணம், ஆணவ மலத்தால் எங்களுடைய உயிர் மறைக்கப்பட்டிருக்கின்றது இறையிடமிருந்து. அந்த மறைப்புக்குள் இந்த சக்திகளும் அடங்கி இருக்கின்றது. அப்போ கடவுள் என்ன செய்கின்றார் என்றால், இந்த வித்யா தத்துவத்தின் மூலமாக ஒரு நேர கணக்கையும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கொடுத்து, அத்துடன் சேர்ந்து நியதி தத்துவத்துக்குள்ளாக நியதி தத்துவத்துக்குள்ளே உங்களுடைய வினைகளை கொடுத்து, நல்வினை தீவினை. அது மாத்திரம் அவர் செய்யவில்லை, வேறு நல்ல விஷயங்களை செய்கின்றார். இந்த மூன்று சக்திகளும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் சக்திகளை வெளிக்கொணர்வதற்காக இந்த கலை என்ற தத்துவத்துக்குள்ளாக கிரியா சக்தியை, அதாவது செயலை தருகின்றார். எங்களுடைய ஆன்மாவுக்கு செயல்பட பண்ணுகின்றார். அதைத் தொடர்ந்து ஞான சக்திக்குள்ளாக அறிவு நிலையை தொழிற்பட பண்ணுகின்றார். அதைத் தொடர்ந்து இச்சாசக்தியை அராகம் என்று சொல்லப்படும் வித்தை தத்துவத்துக்குள்ளால் எங்களுடைய விருப்பு வெறுப்பு சக்திகளை, ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம், உருவாக்குகின்றார் எங்களுடைய ஆன்மாவில். அப்போது இந்த வித்தைகளை மீண்டும் பார்ப்போம். காலம் என்ற வித்தைக்கு கீழ் நேரத்தை குறிப்பிடுகின்றார் ஆன்மாக்களுக்கு. நியதி என்ற தத்துவத்துக்கு கீழ் நல்வினை தீவினைகளை கண்ம மலத்திலிருந்து கொடுக்குகின்றார். கலை என்ற தத்துவத்துக்கு கீழ் உடலினுடைய செயலாற்றல் கிரியா சக்தியை உருவாக்கி கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து வித்தை என்று ஒரு சொல்லும் ஒரு தத்துவத்துக்களால் ஞான சக்தி, அதாவது அறிவு நிலையை கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து அராகம் என்று சொல்லப்படும் ஒரு தத்துவத்தூடாக இச்சா சக்தி எனப்படும் விருப்பு வெறுப்புகளை உருவாக்குகின்றார், ஓ உதவி செய்கின்றார், ஓ செயல்முறைப்படுத்தப்படுகின்றார். இந்த ஐந்தையும் சேர்த்து சொல்லுவதற்குரிய ஒரு வசனம் சேவை சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்ச பூதங்கள் ஞானேந்திரியங்கள் என்ற மாதிரி இந்த அஞ்சு செயல்களையும் சேர்த்து சொல்வது புருடம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அஞ்சை இப்போ ஐந்தொழில்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்று சொல்வது போல இந்த அஞ்சு செயல்களையும் உள்ளடக்கியதுக்கு பேர் புருடம் என்ற ஒரு சொல்லு. ஸோ அப்போது அதை விட இது நாங்கள் இந்த வித்யா தத்துவத்தை நாங்கள் அசுத்த மாயையில் இருந்து பெறுவதால், அந்த அசுத்த மாயையும் இதில் ஒரு பங்காக ஏழு பிரிவாக இந்த வித்யா தத்துவத்தை சைவ சித்தாந்தத்தில் நிரூபித்திருக்கின்றார்கள், கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த வித்யா தத்துவம் என்பது அசுத்த மாயை சார்ந்த ஒரு தத்துவம். ஏனென்றால் நாங்கள் முதலே படித்திருக்கின்றோம், பிரகிருதி மாயையை சார்ந்த தத்துவம்தான் 24 எங்களுடைய ஆன்ம தத்துவங்கள், அதை பார்த்து விட்டோம். இப்போது அசுத்த மாயையை சார்ந்த ஏழு வித்யா தத்துவங்களில் இருக்கும் தத்துவங்களையும் அறிந்து விட்டோம். இனி அப்போ 24 7 31, இன்னும் 5 தத்துவங்களை சேர்த்தால்தான் அது 36 அமையும். அந்த தத்துவங்களும் என்னவென்றால், சுத்த மாயையில் இருந்து வரும் 5 தத்துவங்களாக அதற்குரிய பெயர் சிவ தத்துவமாக சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 சிவ தத்துவங்களும் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது என்றால், முதலாவது சிவம் என்ற தத்துவமாக அறிவு நிலை சிவ கடவுள் கடல் இறை நிலையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்ததாக சக்தியாக ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த சக்தி தத்துவத்திற்குத்தான் நான் உங்களுக்கு சொன்ன அண்டமும் புண்டமும் என்று சொன்ன முறைப்படி அந்த கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி மூன்றும் இயக்கம் பெற்று கொண்டிருக்கின்றது. முதலாவதாக திரும்பவும் சிவம் என்ற பெயரில் சிவன் இந்த எல்லாவற்றையும் இயக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். சக்தி என்ற பெயரில் சக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியாக உலகத்தை இயக்குகின்றது. அதுக்கடுத்ததாக சாதாக்கியம் என்று ஒரு தத்துவம் சிவ தத்துவத்துக்கள். அது என்னவென்றால், உங்களுடைய அறிவு நிலையும் செயல் நிலையும் ஒரே அளவில் செயல்படுவது தான் சாதாக்கியம் என்று கூறுகின்றார்கள் அந்த தத்துவத்தில். அந்த தத்துவத்தில் உங்களுடைய உயிரில் இருக்கும் அறிவு நிலை, செயல் நிலை, இந்த இரண்டும் சமமாக வேலை செய்கின்றது. அதுக்கடுத்த இன்னொரு தத்துவம் இருக்கின்றது, ஈஸ்வரன் என்று. ஈஸ்வரம் அந்த சக்தியில், அந்த தத்துவத்தில் செயல் கூடுதலாகவும் அறிவு குறைவாகவும் செயல்படுகின்ற நேரம் ஓ செயல்தான் ஈஸ்வர சக்தி, ஈஸ்வர தத்துவம். கடைசியாக இருக்கும் தத்துவம் சுத்த வித்தை. அதாவது இந்த மாயாமலம் சுத்த வித்தையிலிருந்து இந்த சிவ தத்துவம் வந்தபடியால் அந்த உதில் இருக்கும் அந்த சுத்த வித்தையில் உங்களுடைய செயல் குறைஞ்சும் அறிவு கூடியும் இருக்கும் நிலைதான் அந்த சுத்த வித்தை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்கு கூறியது எங்களுடைய கிரியா யோகத்திற்கு தேவையான சில விஷயங்கள் அங்கு இருக்கின்றது, உங்களுடைய சாதனைக்கு தேவைப்படும் விஷயங்கள், மற்ற விஷயங்கள் உங்களுடைய அறிவு நிலைக்காக கூறப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த மூன்று மாயா தத்துவங்களிலுமிருந்து 36 தத்துவங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதை நாங்கள் தொகுப்போம். 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள். சிவ தத்துவங்கள் சுத்த மாயைக்கு கீழேயும், அதாவது ஆணவமலம் இல்லாத மாயை. உங்களுடைய வித்யா தத்துவம் அசுத்த மாயைக்கு கீழேயும், அதாவது ஆணவமலம் இருக்கும் மாயை. மற்றது ஆன்ம தத்துவங்களாகிய 24 உங்களுடைய பிரகிருதி மாயை என்று சொல்லப்போனால் அது ஆணவமலமும் முக்குணங்களும் சேர்ந்த மாயைக்கிலிருந்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த 36 தத்துவங்களும். அப்போது நாங்கள் இப்போது நாங்கள் உதுகளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோமாக இருந்தால், இந்த தத்துவங்கள் தந்திருக்கின்றது எங்களுக்கு. இதனால் எங்களுடைய கிரியா யோகத்தை இனி கொஞ்சம் இந்த தத்துவங்களுக்குள் எடுத்து கொண்டு வருவோம். கிரியா யோகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் 5 உடலுக்கும் பயிற்சி செய்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த பயிற்சியில் இருக்கும்போது எங்களுடைய புற கருவிகளால் எங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கின்றன. அந்த இடர்பாடுகள் என்று தான் இவ்வளவு நாளும் அறிந்திருந்தமே தவிர, அந்த இடர்பாடுகளின் விளக்கங்கள் எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று நான் கூறுவேன். அது நானாகவும் இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம். அதற்குரிய காரணம் என்னென்றால், இந்த கருவிகள் இயங்கும் விதம், நல்வினை தீவினை, மாயா சக்தி, ஆணவம், அவற்றை பற்றி நாங்கள் ஆழ்ந்து சென்று அறியவில்லை என்பதுதான் அதன் விளக்கம். ஆனால் கிரியா யோகத்தில் தந்திருக்கும் செயல்களையும் கிரியா யோகத்தில் தந்திருக்கும் அறிவுகளையும் வைத்து நாங்கள் அந்த நிலையை கடக்கலாம், நிச்சயமாக கடக்கலாம், நிச்சயமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விளக்கம் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அது பாபாஜியின் அருளால் எனக்கும் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை இப்போது பாபாஜி ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அதாவது நாங்கள் செய்யும் பயிற்சியில் இந்த 36 தத்துவங்களும் எந்த அளவில் வேலை செய்கின்றது, இந்த அதையும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியுடன் சேர்த்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை பின்பற்றி அந்த ஆணவ மலத்திலிருந்து எங்களுடைய பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது எங்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் கிரியா யோகம். ஆனால் கிரியா யோகம் இந்த 5 உடலுக்கு செய்யும் பயிற்சிகளால் நான் இந்த சைவ சித்தாந்தத்தில் உள்ளே நடப்படும் தத்துவங்கள் எல்லாம் அந்த 5 உடலுக்குரிய பயிற்சிகளில் அடங்கி இருக்கின்றது. நிச்சயமாக அது உங்களுடைய உடலில் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த பயிற்சிகளை இப்போது செய்யும் போது நீங்கள் உங்களை சுற்றி என்ன மாதிரியான தடைகள் இருக்கென்பதை இப்போது நீங்கள் நன்கு அறிந்தபடியால் உங்களுடைய சாதனையை கூட்டுவதற்காக நீங்கள் உலகியலில் என்ன நடக்கின்றது, உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய மனதுக்கு, உங்களுடைய 5 உடல்களுக்கும் என்ன நடக்கின்றது என்பதை இப்போ திட்டவட்டமாக ஆணித்தரமாக அதனுடைய உள்நோக்கை அறிந்தபடியால் அவற்றை நீங்கள் நினைத்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்வினைகள் தீவினைகள் செய்வதை என்ன மாதிரி செய்யலாம், எப்படி அதிலிருந்து தப்பலாம் என்றெல்லாம் படித்து விட்டீர்கள். அந்த முறையை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நல்ல வினை செய்தால் என்ன, தீய வினை செய்தால் என்ன, முழுத்தலையும் அனுபவித்துத்தான் ஆன்ம ஈடேற்றத்தை எடுக்கலாம். கிரியா யோகம் அதை அனுபவிப்பதற்கு மிகவும் உகந்த யோகமாக அமைந்திருக்கின்றது. அதற்குரிய காரணத்தை நாங்கள் கிரியா யோகா சத்சங்கத்தில் பேசியிருக்கின்றோம். அதாவது நீங்கள் இந்த கிரியா யோக பயிற்சியை செய்யும் போது இந்த நல்வினைகள் தீவினைகள் உங்களுக்கு பழைய பிறப்பிலிருந்து வந்தவை, அதை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும். இருப்பினும் நீங்கள் பாபாஜியின் இந்த கிரியா யோகத்தை சரிவர அந்த 5 உடல்களுக்கு செய்து கொண்டு போகும்போது, நீங்கள் பாபாஜியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கடவுளால் தரப்பட்ட இந்த பிறப்பில் தரப்பட்ட வினைகள் யாவும் மாற்றி அமைக்கப்படுவது நிச்சயம். நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா சாதகர்களும் சின்ன அளவில் பெரிய அளவில் வர வேண்டிய பல விஷயங்கள் சின்ன அளவில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். நடந்து கொண்டிருக்கின்றது, அது உண்மை யதார்த்தம். பாபாஜி எங்களுடனேயே பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இப்போது உங்களுடைய ஆள் தத்துவத்தை அறிந்திருந்தபடியால் இன்னும் நாங்களும் முயற்சி செய்து அப்படியான விஷயங்களில் எங்களை ஈடுபடுத்தாது, கிரியா யோகத்தில் பாபாஜி சொன்னபடி எந்த விஷயத்திலும் நாங்கள் சாட்சி பொருளாக இருந்து அந்த நடக்கும் செயல்களை அவதானித்து எங்களுடைய வினைகளை சேர்க்காது, செய்யும் நல்வினைகளை பாபாஜியின் பெயரில் செய்து, செய்யும் தீவினைகளை நாங்கள் எங்களுடைய பெயரில் எடுத்து, அந்த தீவினைகளை கூட எங்களுடைய பயிற்சி மூலம் அந்த தீவினையை நாங்கள் அடுத்த பிறப்பிலோ இப்போ இந்த பிறப்பிலோ அனுபவிக்கும் போது அந்த தீவினையை நாங்கள் மிகவும் குறைந்த அளவில் அந்த இயக்கத்தை அனுபவித்து சாதாரண மக்களை விட வித்தியாசமாக எங்களுடைய வினைகளை அகற்றி இந்த மாயா மலம் மூலமாக தரப்பட்ட உலகியல் பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உபயோகித்து அந்த நிலைக்கு நாங்கள் வருவதற்கு மாத்திரம் அதை உபயோகித்து அதை எங்களுடையது என்று மனதாலேயோ உடலாலேயோ அதை நாங்கள் உரிமை கொண்டாடாமல் எல்லாவற்றையும் பாபாஜியிடம் விட்டுவிட்டு அவரிடம் மெதுவாக சரணாகதியில் பூந்து சாதனை மூலம் மெது மெதுவாக சரணாகதி மூலமாக அவரிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து எங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து செய்து ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்றதை சொல்லிக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவிடை பகுதிக்கு இப்போது உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன். என்னுடைய குருமார்களுக்கும் 11 சித்தர்களுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவிடைக்கு போவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.